எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையராக இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஈழத்து வரலாறில் வந்து நீங்கள் பார்த்தீங்களாண்டா, ஈழ போராட்ட வரலாறை பற்றி நீங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீரம் செறிந்த, அறம் நிறைந்த நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடு சேர்த்து துரோகம் பற்றிய நிறைய கதைகளும் உங்கள் காதுகளுக்கு எட்டி இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த கதை பெரிய அளவில் பேசப்படாத ஒரு வரலாறாக இருக்கிறது. அதனால் நான் இன்று அதை உங்களோடு பகிர விரும்புகிறேன். 1960 ஈழம், யாழ்ப்பாணம், குறிப்பாக ஒரு ஒத்துழையாமை போராட்டம், ஒரு அகிம்சை வழியிலான ஒரு போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருந்தது. ஈழ வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கியிருந்தது. மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுப்பது தொடங்கி தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள், ஈழத்தின் பூர்வக்குடி மக்கள் ஆகிய ஈழத்தமிழர்களுக்கு சகல விதமான உரிமைகளையும், மொழியுரிமை, கல்வியுரிமை, ஏன் வாழும் உரிமையை கூட மறுக்கும் நிலைக்கு ஒரு பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது. அதில் 50களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1950 காலப்பகுதிகளில் தனி சிங்கள சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வந்து சிங்கள மொழியை மட்டும்தான் இலங்கையின் அதிகார, அதாவது தேசிய மொழியாக அடையாளப்படுத்தி தமிழ் மொழி அங்கே எங்கும் பயன்படுத்த முடியாதவாறு ஒரு நிலையை உருவாக்கியது இந்த தனி சிங்கள சட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலப்பகுதியில் நடந்த அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னாண்டா, தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரங்கள் அதிகப்படியாக அந்த காலப்பகுதியில் நடந்து வந்தது. இதையெல்லாம் எதிர்த்து அகிம்சை வழியில் தமிழர்கள் தந்தை செல்வநாயகத்தின் தலைமையில் ஈழத்தமிழர்கள் போராட ஆரம்பித்தார்கள். அந்த போராட்டம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒத்துழையாமை போராட்டம், ஒரு நான் கோஆப்ரேஷன் ப்ரொடெஸ்டாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் 1961 அந்த காலப்பகுதிகளில், 60 காலப்பகுதிகளில் அகிம்சை வழியில் ஒத்துழையாமை போராட்டம் நிறைய ஈழத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஒத்துழையாமை போராட்டங்களை எல்லாம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க என்று இருந்த அன்றைய சிங்கள தேசத்தின், சிங்கள அரசின் ஆட்சியாளர் வன்முறையை கொண்டு அந்த மனசை, அந்த அகிம்சை வழி போராட்டங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி ஒடுக்கி ஒரு தூரமாக தூக்கி போட்டார் என்று கூட சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி தமிழர்கள் தொடர்ந்து தங்கள் உரிமைகளை பாதுகாக்க போராடி கொண்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆதிக்க சாதி பின்னணியில் பிறந்த ஒரு நபர், ஒரு இளைஞன், அவனது பெயர் அல்ஃப்ரெட் துரையப்பா என்ற இளைஞன் யாழ்ப்பாண அரசியல் வழிக்குள்ளே நுழைகிறார். எந்த காலப்பகுதியில் தமிழர்கள் தங்களின் மொழியுரிமைக்காக போராடி கொண்டிருந்த காலப்பகுதியில் அவர் வந்து 20-25 வயதுக்குட்பட்ட ஒரு நபர் யாழ்ப்பாணத்தின் அரசியல் வழிக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார். நுழைந்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சிங்கள மொழிதான் முதன்மை மொழியாக இருக்கணும், தமிழர்களுக்கு எதுக்கு தமிழ் மொழி, நீங்கள்லாம் சிங்கள மொழியை படியுங்க, சிங்களத்தை படித்து சிங்கள அரசு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த பழகுங்கள் என்று சொல்லி ஒரு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் இந்த இளைஞர் அல்ஃப்ரெட் துரையப்பா என்றவர். அவர் வந்து அன்றைய சிங்கள தேசிய கட்சியான ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டியின் யூத் கோஆர்டினேட்டராக யாழ்ப்பாணத்தில் செயல்பட்டு வந்தவர் தான் இந்த அல்ஃப்ரெட் துரையப்பா. இவர் தனி சிங்கள சட்டத்தை ஆதரித்த ஒரு நபர், தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டத்தை ஆதரித்த ஒரு நபராக இந்த அல்ஃப்ரெட் துரையப்பா தன்னுடைய அரசியலை ஆரம்பிக்கிறார், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மெல்ல மெல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிங்கள அரசின் முகவர்களாக, ஏவல் நாய்களாக செயல்படக்கூடிய காவல்துறை, இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரச அதிகாரிகளுடன் நட்பு பாராட்டி அவர்களோடு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி மெல்ல மெல்ல அவற்ற பொலிட்டிக்கல் கரியரை ஒரு ப்ரோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஏஜெண்ட்டாக அவற்ற பொலிட்டிக்கல் கரியரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தார். பின்னர் சிங்கள முதலாளிகள் சிலர் அனுராதபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள ஊரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வியாபார நிமித்தமாக வந்து வந்து போன சில சிங்கள முதலாளிகளின் பண உதவியும் இவருக்கு கிடைக்க பெற்றது. இவர் வந்து ஒரு செல்வந்த குடும்பத்தில் தான், ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தவர். இருந்தாலும் அந்த பண உதவியை வைத்து கொண்டு தான், அந்த பணத்தையும் வைத்து கொண்டு தான், சிங்கள முதலாளிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட சில பண உதவிகளை வைத்து கொண்டு சில வேலைகளை இவர் யாழ்ப்பாண இந்த மாநகர சபை அந்தந்த ஏரியாக்களுக்குள்ள எல்லாம் செய்ய தொடங்கினார். மெல்ல 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 இவற்ற ப்ரொஃபைலை வந்து இவர் உயர்த்தி உயர்த்தி சிங்கள அரசின் ஒரு நம்பத்தகுந்த விசுவாசியாக இவர் தன்னை முன்னிறுத்த ஆரம்பித்தார். இந்த அல்ஃபிரட் துரையப்பா முன்னிறுத்தி கொண்டு ஒரு கட்டத்தில் 70களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாழ்ப்பாணத்தின் மேயராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் வளர்ச்சியை கண்டிருக்கிறார். அல்ஃபிரட் துரையப்பா என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிங்கள அரசுன்ற வேலை திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர். தமிழர்களோட வரலாற்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எதிரியிடம் எதிரியின் பக்கம் நிற்கக்கூடிய துரோகிகள் எண்ணற்றவர்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட ராவணனின் சகோதரனே ராவணின் பக்கம் போய் நின்ற வரலாறும் இருக்குது தான். ஏனெங்கிற தேசிய தலைவருக்கு ஒரு கருணாநிதி போன்றவர்கள் இல்லையா? இப்படி துரோகிகள் வந்து ஈழத்தின் வரலாறுல மட்டும் புதுசல்ல, அத்தகைய இப்படி எதிரியோடு நின்று எதிரின்ற முகவரா எனிமின்ற ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டு அதனூடாக சில லாபங்களை பெறக்கூடிய அந்த சுயநலப்போக்குக்காக இத்தகைய துரோக செயல்களில் ஈடுபடுபவர்கள் எண்ணற்ற பெயர்கள் இருந்தவர். அல்ஃபிரட் துரை அப்பாவும் அப்படிப்பட்ட ஒரு போக்குடையவர் தான். அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா, அவர் வந்து பெரிய அளவில் சிங்கள அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை 70கள் பகுதியில் செய்து மெல்ல மெல்ல ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அன்றைய சிங்கள ஆட்சியாளர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையாரின் ஒரு செல்ல பிள்ளையாக இவர் மாறுகிறார். இவரோடு இன்னொருவரும் இருக்கிறார். அவர் வந்து குமாரசூரியர் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தவர். அப்போ அவரும் இவரும் சேர்ந்து தான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க என்ற நல்ல நெருங்கிய என்ன சொல்கிறது முகவர்களாக, அதாவது தமிழ் முகவர்களாக செயல்பட்டு வந்தார்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்களா 1970களில் தமிழர்கள் வந்து ஒரு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடத்த திட்டமிடுகிறார்கள். இப்போ இந்த மாநாடு என்பது வந்து அதற்கு முன்பு மலேசியா, தமிழ்நாடு என்று மற்ற நாடுகளில் எல்லாம் நடந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலேயும் இந்த மாநாட்டை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அந்த மாநாட்டை ஒழுங்கு செய்யக்கூடிய அந்த குழுவினரிடம் இருந்தது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் என்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தமிழை போற்றக்கூடிய, தமிழை கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம், ஈழத்தமிழர்கள் வாழும் ஒரு ஊர். அப்போ அதன் அடிப்படையில் அங்கே அதை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அங்கே அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துவதற்குரிய திட்டத்தை அந்த மாநாட்டின் கமிட்டி தீர்மானிக்கிறது. அந்த நேரத்தில் இந்த அல்ஃபிரட் துரைப்பா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவர் உடனே ஓடிப்போய் அவர் வந்து சிங்கள அரசின் முகவராக தன்னை செயல்பட்டு வருகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா உடனே போய் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கண்ட காதில் ஒரு செய்தியை போடுறார். என்ன சொல்கிறாருண்டா, இந்த உலகத்தமிழாராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடத்த இவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் என்பது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அவர்களின் தாயக நிலத்தின் ஒரு பண்பாட்டு தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இந்த மாநாடு நடந்தால் அது சிங்கள அரசுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே, சிங்கள அரசுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இந்த மாநாடு வந்து சிங்கள அரசு செய்து வரும் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஹைலைட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படக்கூடும் என்று சொல்லி அந்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைக்க வேண்டும், ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்ஃப்ரட் துரையப்பா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவிடம் அந்த ஒரு ஒரு ப்ரெஷரை கொடுக்குற, அந்த ஒரு ஐடியாவை கொடுக்குற. சரிதானே? அந்த ஐடியாவை கொடுத்த பிறகு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க என்ன செய்கிறாவண்டா, அதற்குரிய வேலை திட்டத்தில் ஈடுபட்டு இந்த மாநாடு வந்து நீங்கள் கொழும்பில் தான் நடத்தணும் என்று சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ண விடுக்கிறார். அப்போ ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறீனமெண்டா, அந்த மாநாட்டுக்காக இலங்கைக்கு உலகெங்கும் இருந்து விஜயம் செய்ய காத்திருந்த அறிஞர் பெருமக்கள் இருக்கிறீனம் தானே, அவையலுக்கு விசா வழங்குவதில் நெருக்கடிகள் கொடுக்க தொடங்கினவை. இப்போ அந்த மாநாடு நடத்துறதுக்கு யாழ்ப்பாணத்தில் ஹோல் புக் பண்ணுறது மற்ற அந்த வென்யூஸ் புக் பண்ணுற அந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்குற ஒரு அளவலை இவ செய்ய வலிக்கிறார். ஸ்ரீமாவோட அந்த அரசு செய்ய ஆரம்பிக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எதிர்ப்பும் தமிழர்கள் மத்தியில் இருந்து ஸ்ரீமாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வருகிறது. அந்த அந்த விழா அந்த மாநாடு நடத்திய அந்த கமிட்டி நடத்துகிற அந்த கமிட்டி கூட அந்த ப்ரெஷருக்கு அடிபணியாமல் இல்லை நாங்கள் அந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் தான் நடத்துவோம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போ உடனடியாக அல்ஃப்ரட் துரையப்பா என்ன செய்கிறான்டா, எப்படியாவது இந்த மாநாடை குழப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் வருகிறது. அது எப்படி நீங்கள் எங்களை மீறி ஒரு மாநாட்டை நடத்துவீங்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. அப்போ என்ன செய்கிறாருண்டா, உடனடியாக இந்த மாநாடு நடப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பிலிருந்தே தமிழ் இளைஞர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணத்தில் அல்ஃப்ரட் துரையப்பா ஆரம்பிக்கிறார். அப்போ அல்ஃப்ரட் துரையப்பாவுக்கு உதவியாக சந்திரபிரதேரான்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரியும் செயல்பட்டு வந்தவன். அப்போ அந்த போலீஸ் அதிகாரியை பயன்படுத்தி தமிழர்களை குறிப்பாக தமிழ் இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவர்களை கைது செய்து அவர்களை சித்திரவதை செய்யும் ஒரு வேலை திட்டத்தை இந்த அல்ஃப்ரட் துரையப்பா தொடங்குகிறார். மெல்ல மெல்ல யாழ்ப்பாணத்தில் வசிக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அல்ஃப்ரட் துரையப்பாவுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக தொடங்குது. ஏனென்றா அவன் இளைஞர்களை எல்லாம் பிடிக்கிறதாகட்டும் சித்திரவதைக்கு உட்படுத்துறதாகட்டும் யோசிச்சு பாருங்க, அந்த டைமில் ஒரு பக்கம் தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் தமிழர்களின் உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் என்ன இன்னொரு கூத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இளைஞர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள், சரிதானே, சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதையெல்லாம் பெரிய அளவில் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃப்ரட் துரையப்பாவும் அன்றைய போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருந்த செல்லையா குமாரசூரியர் என்பவர் இருந்தார். அப்போ இந்த இருவருமே இந்த அந்த மினிஸ்டரும் குமாரசூரியர் என்ற அந்த மினிஸ்டரும் அல்ஃப்ரட் துரையப்பா என்ற யாழ்ப்பாணத்து மேயரும் சேர்ந்து தமிழ் இளைஞர்களை பிடிக்கிறது சித்திரவதை செய்கிற மாதிரியான வேலை திட்டங்களில் வந்து சந்திரசிரி என்று சொல்லக்கூடிய ஒரு டெபியூட்டி மினிஸ்டரோடு சேர்ந்தும் அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரியாக சிங்கள காவல்துறை அதிகாரியாக அந்த காலப்பகுதியில் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மிக கொடூரன் என்று கூட சொல்லலாம் வந்தால் ஒரு மனிதாபிமானமற்ற சந்திரசேகர என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக இருந்த சந்திரசேகர என்றவன் வந்ததுதான் பெரிய அளவுக்கு இளைஞர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அப்போது பொன் சிவகுமாரன் என்ற ஒரு இளைஞர், அவர் வந்து அந்த காலப்பகுதியில் ஒரு இளம் அரசியல் என்ன சொல்கிறது செயற்பாட்டாளராக இருந்த ஒரு படியன் உரும்புரா என்ற ஒரு ஊரைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அவர் வந்து தன்னுடைய படிப்புகளை முடித்து கொண்டு ஒரு 17-18 வயது இளைஞனாக இருக்கும் போதே அவர் வந்து தீவிரமான அரசியலில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த காலப்பகுதியில் அவர் வந்து பெரிய அளவில் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்த நபர் ஒரு கட்டத்துக்கு பிறகு படிப்பை விட்டுட்டு அரசியல் வேலை திட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்து மெல்ல மெல்ல இப்படி தமிழர்களுக்கு எதிராக வன்முறை நடக்கும் போதெல்லாம் அவரும் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு இளைஞராக அவர் வருகிறார் இந்த பொன் சிவகுமார். அப்போ 1970 காலப்பகுதியில், குறிப்பாக இந்த மாநாடு நடந்த அந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் யாழ்ப்பாணத்தில் தான் இருந்தார். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்றா, யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கான அந்த ஆயத்த பணிகளில் இவரும் ஒரு தன்னார்வலராக உள்ளுக்குள்ள போய் இந்த ஆயத்த பணிகளை பெரிய அளவில் தீவிரப்படுத்தி செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு தெரிஞ்சிட்டு சிங்கள அரசு வந்து இந்த மாநாடு வந்து இந்த தமிழராட்சி மாநாடு வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடாது என்பதில் மும்முரமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் இதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி பொன் சிவகுமாரன் என்ன செய்கிறார், அந்த இளைஞன் யாழ்ப்பாணத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த என்ன சொல்கிறது அந்த ஒட்டுமொத்த அந்த டவுனையும் அந்த ஊரையுமே ஒரு விழாக்கோலம் காண வைக்கிறார். அப்போ அதில் வாழை தோரணைகள், பந்தல்கள், என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு பெரும் பூந்தோட்டமாகவே யாழ்ப்பாணம் அந்த மாநாடுக்கு தயாராகினது. அலங்காரங்கள், தோரணைகள், தோரணங்கள் என்று சொல்லி அந்த யாழ்ப்பாணமே ஒரு எழில் மிக்க ஒரு அழகான ஒரு பூந்தோட்டமாக அந்த மாநாட்டுக்கு தயாராகி கொண்டிருந்தது. அப்போ இவர் தான் இரவு பகல் வாராமல் எப்போதுமே முன்னுக்கு நின்று அந்த டெக்கரேஷனை செய்கிறதாகட்டும் அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்கிறதாகட்டும் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருந்தார். அப்போ பல எதிர்ப்புகளை மீறி அந்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டு அதற்குரிய ஆயத்த பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு ஓரளவுக்கு பேச்சாளர்களும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழறிஞர் பெருமக்களும் அந்த மாநாட்டுக்காக யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த காலப்பகுதியில் அந்த ஆயத்த பணிகளை எல்லாம் பார்த்தபோது பேராசிரியர் நைனா முகமத் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர், அவர் திருச்சியைச் சேர்ந்தவர், அவர் இதையெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, வேற எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு வரவேற்பை நாங்கள் கண்டதில்லை, யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களை பார்க்கும்போது தங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் நைனா முகமது அதை பார்த்த உடனே தந்தை செல்வாவுடன் சொல்லியிருக்கிறாராம். அப்போ தந்தை செல்வா சொன்னவராம், ஆம், ஈழத்தமிழர்கள் கொஞ்சம் மொழி என்று வரும்போது, பண்பாடு என்று வரும்போது கொஞ்சம் ஆர்வமாக, கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, உணர்வோடு தான் நடந்து கொள்வார்கள் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறாராம். அப்போ அவளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மாநாடு தொடங்கியது. மாநாடு தொடங்கியதனுடன் ஜனவரி 3 9 தேதி வரைக்கும் மாநாடு வந்து வீரசிங்கம் ஹோல், மற்றது டிம்மர் ஹோல் என்று சொல்லப்படுற உள்ளரங்குக்குள்ளே நடந்தது. உள்ளரங்குக்குள்ள அத்தனை நாளும் அந்த மாநாடுகள் பல சவால்களுக்கு நடுவிலே வெற்றிகரமாக நடந்தது. அதன் பின்னர் ஜனவரி 10 அந்த மாநாடு ஒரு திறந்த வழியில் நடக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏன்னா ஜனவரி 10 நடக்க இருந்த அந்த இறுதி நாள் நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொள்வதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டு ஒரு மைதானம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மைதானத்தில் தான் மக்கள் ஒன்று கூடுவதாக இருந்தது. அதற்குரிய அனுமதிகளை எல்லாம் ஒழுங்கமைப்பாளர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் 10 அந்த மைதானத்தை நோக்கி அவர்கள் போன போது அந்த மைதானத்தை இழுத்து மூடச் சொல்லி துரையப்பா உத்தரவிட்டிருந்திருக்கிறார். அந்த மைதானம் இழுத்து மூடப்பட்டிருந்தது. 2 காவல்துறை அதிகாரிகள் வெளியே நின்று கொண்டார்கள். மைதானத்தை திறவுங்கள், எங்களிடம் அனுமதி இருக்கிறது, இந்த மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வு இங்குதான் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கல அவர்கள் சொன்னார்கள், மைதானத்தை எல்லாம் உங்களுக்காக திறக்க முடியாது, இது மேயரின் உத்தரவு, ஆல்ஃபிரட் துரையப்பாவின் உத்தரவு, அதையெல்லாம் நீங்கள் மீற முடியாது, உங்களுக்கு மைதானம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ இளைஞர்களுக்கு விளங்கிவிட்டது இந்த மாநாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக துரையப்பா இதை செய்திருக்கிறார் என்று விளங்கி கொண்டவுடனே இளைஞர்கள் என்ன செய்தினா, உடனடியாக வீரசிங்கம் ஹோலுக்கு வெளியே ரோட்டிலேயே ஒரு மேடை அமைச்சு, ரோட்டோரமாக ஒரு மேடை அமைச்சு உடனடியாக 10,000 மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தார்கள். அப்போ அந்த மக்களை எல்லாம் அதுக்கு எதிராக நிற்க அந்த மேடைக்கு எதிராக அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் எல்லாரையுமே அமர சொல்லிட்டு மேடையை உடனடியாக கட்டினார்கள் அந்த இளைஞர்கள். உடனடியாக கட்டி பேராசிரியர் நைனா முகமது அவர்கள் வந்து அந்த மேடையில் ஏறி, அவர் வந்து திருச்சி ஜமீல் முகமது காலேஜில் சேர்ந்த ஒரு தமிழறிஞர், அவருடைய என்ன சொல்கிறது அந்த உரை வீச்சு நிகழ்ந்து கொண்டிருந்தது, அவர் தன் தமிழால் அந்த அங்கு வந்து கூடியிருந்த ஈழத்தமிழர்களை கட்டி வைத்திருந்தார் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு நேர்த்தியாக அந்த நிகழ்வு நடந்தது, அத்தனை தடையை மீறி. இது இப்படி நடக்குது என்ற செய்தி உடனடியாக அல்ஃபிரட் துரையப்பாவுக்கு போகுது. துரையப்பாவுக்கு கோபம் வருகிறது, என்னடா அவங்கள் இதை நடத்துகிறார்கள் என்று சொல்லிட்டு இதை குழப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த போலீஸ் அதிகாரியான சந்திரசேகரவை கூப்பிட்டு இதை எப்படியாவது தடுத்து நில், என்ன ஃபோர்ஸை வேணுமென்றாலும் பயன்படுத்தி மிச்சத்தை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சந்திரசேகரவை அனுப்புகிறார். சந்திரசேகரா உடனடியாக ஒரு போலீஸ் ட்ரக் கொண்டு எடுத்து, அது ஒரு பெரிய ட்ரக் கொண்டு எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே கண்ணீர் புகை குண்டுகள் வீசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதற்கு பின்னுக்கு அந்த ட்ரக்குக்கு பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்களா போலீஸ் அதிகாரிகள் அணிவகுத்து வர அந்த மாநாடு நடந்து கொண்டிருந்த அந்த மேடையை நோக்கி இவர்கள் போகிறார்கள். போய்விட்டு மாநாடை உடனடியாக நிறுத்த சொல்கிறார்கள். நிறுத்த சொல்லிவிட்டு கண்ணீர் புகை குண்டுகளை வீச வலிக்கிறார்கள். தடியடி நடக்க வலிக்கிறது. கண்ணீர் புகை குண்டு ஒன்று மேடையை நோக்கி வீசப்படுகிறது. மேடையில் இருந்த எஸ் வித்யானந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமானார், அவர்தான் அந்த கமிட்டியின் பிரசிடென்டாக இருந்தார். அவர் உடனடியாக மயங்கி கீழே விழுகிறார். காவல்துறை அதிகாரிகள் ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தை வந்து அடித்து நொறுக்கி கீழே விழுத்துறினம். அது விழுந்து மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 7 பேர், 7-லிருந்து 9 பேர் அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 4வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அல்ஃபிரட் துரையப்பாவால் ஒரு ஆராய்ச்சி மாநாடு தமிழை கொண்டாட, தமிழ் அறிஞர் பெருமக்கள் உலகெங்கிலும் இருந்து ஒன்று கூடிய ஒரு ஆராய்ச்சி மாநாடு ஒரு படுகொலை களமாக மாறியது. அதற்கு காரணமாக இருந்தது குமாரசூரியர் என்ற ஒரு அமைச்சர், அல்ஃபிரட் துரையப்பா என்ற மேயர், சந்திரசேகர என்ற அந்த காவல்துறை அதிகாரிகள். உடனடியாக அதை பார்த்த உடனே அந்த கோபத்தில் பொன் சிவகுமாரன் என்ற அந்த இளைஞன், அவளத்தையுமே தமிழை உயிராக நேசித்த அந்த இளம் அந்த இளைஞன் என்ன செய்கிறாரண்டா, இவர்கள் இத்தனை பேர் இத்தனை அறிஞர் பெருமக்களின் மரணத்துக்கு காரணமாயிருந்த அல்ஃபிரட் துரையப்பான் அந்த மேயரை, சந்திரசேகரான் அந்த காவல்துறை அதிகாரியை நான் வீழ்த்துவேன் என்று உறுதிமொழியேற்று அவர்களை தீர்த்து கட்டும் ஒரு பணியை தேசத்துக்காக செய்ய முனைந்தார், செய்ய ஆரம்பித்தார். அப்படியாக அவர் திட்டமிட்டு அந்த சந்திரசேகர என்ற அந்த போலீஸ் அதிகாரியை கைலாசநாதர் கோயில் என்று சொல்லியிருந்த ஈழத்து கோயில் ஒன்றுக்கு முன்னுக்கு அந்த போலீஸ் அதிகாரி காரில் வந்து கொண்டிருந்த போது காருக்கு முன் பாஞ்சு அவரை சுட முயற்சிக்கிறார். முயற்சிக்கும் போது அந்த துப்பாக்கி வந்து செயலிழந்து போக சுட முடியாமல் பிறகு தப்பி ஓடுகிறார். பின்னர் இப்படி எப்படியாவது தலைமறைவாகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது அவர் மீண்டும் காவல்துறையால் சுற்றி வளைக்கப்படுகிறார். பொன் சிவகுமாரன் இவர்களிடம் மாட்டுப்பட்டால் இனி உயிர் தப்ப முடியாது, சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவோம் என்று புரிந்து கொண்ட பொன் சிவகுமாரன் தன்னிடம் இருந்த குப்பியை அடித்து ஒரு தன் உயிரை தமிழுக்காக, தமிழர் நீதிக்காக தியாகம் செய்கிறார். ஈழ விடுதலை போராட்டத்தில் குப்பியடித்து மரணத்தை தழுவிக்கொண்ட, வீர மரணத்தை தழுவிக்கொண்ட முதல் இளைஞனாக, மாவீரனாக பொன் சிவகுமாரன் அவர்களை நாங்கள் பார்க்கலாம். அவர் இறந்த பின்னர் அந்த ஆட்டம் குறையவில்லை. அல்ஃபிரட் துரையப்பா தொடர்ந்து தமிழர் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். இன்முறை இந்த படுகொலை களத்தை, படுகொலைக்கு காரணமாக இருந்த அல்ஃபிரட் துரையப்பா தண்டிக்கப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டார். சந்திரசேகரன் அந்த போலீஸ் அதிகாரிக்கு ப்ரொமோஷன் வழங்கப்பட்டது. சிங்கள அரசு தமிழர்களை அடக்கி ஒடுக்கி விட்டோம் என்ற நினைப்பில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அப்போது இன்னொரு இளைஞன், அதுவரை காலமும் தமிழ்நாட்டில் தலைமறைவாக இருந்த ஒரு ஈழத்து புலி ஒன்று மீண்டும் யாழ்ப்பாணத்துக்குள் வந்தது. கோபத்தோடு இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நடந்த அந்த படுகொலை பற்றிய செய்தி அறிந்த கோபத்தோடு, இனியும் தமிழன் அடிபணிந்து வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, அஹிம்சை வழியை தேர்ந்தெடுத்த பிரயோசனம் இல்லை, அடிச்சா திருப்பி அடிக்கோணும் என்ற அந்த வீரமொழியோடு ஈழத்தில் வந்து இறங்கினார் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன். திட்டம் தீட்டினார் அல்ஃப்ரட் துரையப்பா. கோவில் ஒன்றுக்கு வந்திருந்தார். அவர் வந்திருந்து கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு வெளியே வந்தார். அவரின் காருக்குள் அவர் ஏற முயற்சித்த போது அவர் ஒரு இளைஞனை காண்கிறார். அந்த படுகொலையாளி, அல்ஃப்ரட் துரையப்பா என்ற படுகொலையாளி, சிங்கள தேசத்தின் முகவர், தமிழறிஞர் பெருமக்களின் படுகொலைக்கு காரணமாக இருந்த அந்த அல்ஃப்ரட் துரையப்பா, எண்ணற்ற தமிழ் இளைஞர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்த காரணமாக இருந்த அந்த அல்ஃப்ரட் துரையப்பா, தனி சிங்கள மொழி சட்டம் நம் மீது திணிக்கப்பட்ட போது அதை ஆதரித்து கோஷம் எழுப்பிய அந்த அல்ஃப்ரட் துரையப்பா, ஆதிக்க அதிகார திமிரில் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி வந்து ஆட்டம் போட்டு கொண்டிருந்த அந்த அல்ஃப்ரட் துரையப்பா முதல் முறையாக ஒரு இளைஞனை பார்க்கிறார். அந்த இளைஞன் துவக்கெடுக்கிறான். அல்ஃப்ரட் துரையப்பாவுக்கு தோட்டாக்களை பரிசாக அன்பளிக்கிறான். அல்ஃப்ரட் துரையப்பாவின் இரத்தம் ஈழ மண்ணில் கொட்டியது. முதல் முறையாக தமிழனின் இரத்தம் ஆறாக ஓடிய அந்த மண்ணில் முதல் முறையாக எதிரிக்கு சேவகம் செய்த, எதிரி காலை நக்கி பிழைத்த ஒரு துரோகியின் இரத்தம் முதல் முறையாக ஈழ மண்ணில் கொட்டியது. துவக்கேந்தி அந்த மாவீரன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆனார். அன்று தொடங்கியது ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் அடி. திருப்பி அடித்த முதல் அடி, நாங்கள் முதல் அடி எடுத்து வைத்தார் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன். அன்று முதல் முறையாக தமிழர்கள், அதுவரை காலமும் வெறுமனை அநீதிகளை மட்டுமே எதிர்கொண்டு வந்தங்களை இனம், அன்று முதல் முறையாக மூச்சு விட்டது, பெருமூச்சு விட்டது. முதல் முறையாக நீதியை நாங்கள் சுவாசிக்கக்கூடியதாக இருந்தது, நீதியை நாங்கள் சுவாசிக்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் தாய்க்கு ஏற்பட்ட அந்த இழுக்கு, அந்த மாநாடு படுகொலைகளின் ஊடாக தமிழ் தாய்க்கு ஏற்பட்ட அந்த இழுக்கை, தமிழன் தன்மானத்துக்கு விடுக்கப்பட்ட அந்த சவாலை எதிர்கொண்டு தமிழர்களை தலைநிமிர வைத்த ஒரு தேசிய தலைவன் தன்னுடைய முதல் சம்பவத்தை, தன்னுடைய முதல் வீர செயலை அன்று நிகழ்த்தி காட்டினார். அந்த துரோகி விழுந்தான். அன்று விழுந்த அந்த துரோகி அல்ஃப்ரட் துரையப்பாவை இன்று மீண்டும் எழுப்ப அவனின் துரோக செயலை மூடி மறைக்க ஒரு கூட்டம் எத்தனிக்கிறது. கடைசி தமிழன் உள்ளவரை, தன்மானம் மிக்க தமிழன், கடைசி தமிழன் தமிழச்சி உள்ளவரை, தமிழ் உள்ளவரை, தமிழுக்கு துரோகம் இழைத்த, தமிழ் இனத்துக்கு துரோகம் இழைத்த அல்ஃப்ரட் துரையப்பா போன்ற துரோகிகள் கடைசி வரைக்கும் துரோகிகளாகத்தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதை நாங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது. அவனை புனிதராக்க முயற்சிக்கும் எல்லாருக்கும் இந்த கதையை சொல்லுங்க. தமிழின படுகொலைக்கு, தமிழின படுகொலை அதாவது தமிழ் அறிஞர் பெருமக்களின் படுகொலைக்கு காரணமாக இருந்த அல்ஃப்ரட் துரையப்பா என்ற துரோகி, தமிழ் இளைஞர்களின் சித்திரவதைக்கு காரணமாக இருந்த அல்ஃப்ரட் துரையப்பா என்ற துரோகி, தமிழர் மீதான சிங்கள மொழி திணிப்புக்கு காரணமாக இருந்த அல்ஃப்ரட் துரையப்பா என்ற துரோகி களையெடுக்கப்பட்டது ஒரு அறச்செயல் என்பதை, ஒரு வீர செயல் என்பதை நினைவுபடுத்த தவறாதீர்கள். அந்த வரலாறை கடத்த தயங்காதீர்கள். அல்ஃப்ரட் துரையப்பா என்ற துரோகி வீழ்த்தப்பட்ட அந்த நாள் தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். அது தமிழாராய்ச்சி மாநாடில், தமிழாராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்ட அந்த அறிஞர் பெருமக்களுக்கான நீதி கிடைக்கப்பெற்றனா என்பதை மறந்துவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.